சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட் நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை May 26, 2024. தலைப்ப: ஆன்மா மற்றும் உடல். கோல்டன் உரை. ரோமர்: எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன், ஏனென்றால் தேவனாலேயன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. பொறுப்பு ரீதியான வாசிப்பு: மத்தேயு. அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு மூன்றாம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ளத் தொடங்கினான். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாகப்போ, சாத்தானே, நீ எனக்கு இடரலாயிருக்கிறாய். தேவனுக்கேற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து சங்கீதம். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். இராக்காலங்களிலும் என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கியிருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காணவொட்டீர். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஆதியாகமம். பின்பு யாக்கோபு ஏதோம் சீமையாகிய சேயீர் தேசத்திலிருக்கிற தன் சகோதரனாகிய ஈசாவினிடத்துக்கு போகும்படி ஆட்களை அழைப்பித்து, அந்த ஆட்கள் யாக்கோபினிடத்துக்கு திரும்பி வந்து, நாங்கள் உம்முடைய சகோதரனாகிய ஈசாவினிடத்துக்கு போய் வந்தோம். அவரும் 400 பேரோட்டே உம்மை எதிர்கொள்ள வருகிறார் என்றார்கள். அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாக்குலப்பட்டு, தன்னிடத்தில் இருந்த ஜனங்களையும் ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் 2 பகுதியாக பிரித்து, ஏசா ஒரு பகுதியின் மேல் விழுந்து அதை முறிய அடித்தாலும் மற்ற பகுதி தப்பித்துக் கொள்ள இடம் உண்டு என்றான். பின்பு யாக்கோபு, என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாயிருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் திரும்பிப்போ. உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லியிருக்கிற கர்த்தாவே, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். என் சகோதரனாகிய ஈசாவின் கைக்கு என்னை தப்புவியும். அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறிய அடிப்பான் என்று நான் அவனுக்கு பயந்திருக்கிறேன். அன்று ராத்திரி அவன் அங்கே தங்கி தன் கைக்கு உதவினவைகளிலே தன் சகோதரனாகிய ஈசாவுக்கு வெகுமானமாக யாக்கோபு பிந்தி தரித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியுமளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததைக் கண்டு அவனுடைய தொடைச்சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடைச்சந்து சுளுக்கிற்று. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தாலொழிய உம்மை போகவிட்டேன் என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எண்ணப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அப்பொழுது யாக்கோபு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். ஆதியாகமம். யாக்கோபு தன் கண்களை ஏறெடுத்து, இதோ ஈசாவும் அவனோடே கூட 400 மனிதரும் வருகிறதைக் கண்டு பிள்ளைகளை லேயாளிடத்திலும் ராகேலிடத்திலும் 2 பணிவிடைக்காரிகளிடத்திலும் வெவ்வேறாக பிரித்து வைத்து தான் அவர்களுக்கு முன்னாக நடந்து போய் 7 விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரன் கிட்ட சேர்ந்தான். அப்பொழுது ஈசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தஞ்செய்தான். இருவரும் அழுதார்கள். புலம்பல். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள். உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும். ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். ஏசாயா. ஓ தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்களண்டைக்கு வாருங்கள். பணமில்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பமல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன்? நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். ஏசாயா. அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும் வஸ்திரமில்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமலிருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம்? அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். பசியுள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். தெசலோனிக்கேயர். உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாயிருக்கும்படி காக்கப்படுவதாக. மேரி பேக்கர் எட்டி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். கடவுளும் ஆன்மாவும் ஒன்று. இது ஒருபோதும் வரையறுக்கப்பட்ட மனதிலோ அல்லது வரையறுக்கப்பட்ட உடலிலோ சேர்க்கப்படவில்லை. ஆவி நித்தியமானது, தெய்வீகமானது. ஆவியான ஆன்மாவை தவிர வேறெதுவும் வாழ்க்கையை உருவாக்க முடியாது, ஏனென்றால் ஆவி எல்லாவற்றையும் விட மேலானது. தெய்வீக மனம் மனிதனின் ஆன்மாவாகும், மேலும் மனிதனுக்கு எல்லாவற்றிலும் ஆதிக்கம் செலுத்துகிறது. மனிதன் ஒரு பொருள் அடிப்படையில் படைக்கப்படவில்லை, அல்லது ஆவி ஒருபோதும் உருவாக்காத பொருள் சட்டங்களுக்கு கீழ்ப்படியும்படி கட்டளையிடப்படவில்லை. அவரது மாகாணம் ஆன்மீக சட்டங்களில், மனதின் உயர் சட்டத்தில் உள்ளது. மனித சிந்தனை ஆன்மா என்ற வார்த்தையின் பொருளை கலப்படம் செய்துள்ளது. ஆன்மா என்பது ஒரு தீய மற்றும் நல்ல புத்திசாலித்தனம் பொருளில் வசிக்கும். ஆன்மா என்ற வார்த்தையின் சரியான பயன்பாட்டை எப்போதும் கடவுள் என்ற வார்த்தையை மாற்றுவதன் மூலம் பெறலாம். அங்கு தெய்வீக அர்த்தம் தேவைப்படுகிறது. மற்ற சந்தர்ப்பங்களில் உணர்வு என்ற வார்த்தையை பயன்படுத்துங்கள், மேலும் உங்களுக்கு அறிவியல் அர்த்தம் இருக்கும். கிறிஸ்துவர் அறிவியலில் பயன்படுத்தப்படுவது போல் ஆன்மா என்பது ஸ்பிரிட் அல்லது கடவுளின் ஒத்த சொல்லாகும். ஆனால் அறிவியலுக்கு வெளியே ஆன்மா உணர்வுடன், பொருள் உணர்வுடன் ஒத்திருக்கிறது. சரியாக புரிந்து கொண்டால், உணர்வு பூர்வமான பொருள் வடிவத்தை கொண்டிருப்பதற்கு பதிலாக மனிதனுக்கு உணர்ச்சியற்ற உடல் இருக்கிறது, மற்றும் கடவுள் மனிதனின் ஆன்மா மற்றும் அனைத்து இருப்பு. அவரது சொந்த தனித்துவம், நல்லிணக்கம் மற்றும் அழியாத தன்மை ஆகியவற்றில் நிரந்தரமாக இருப்பதால் மனிதனுக்கு இந்த குணங்களை வழங்குகிறார் மற்றும் நிலைநிறுத்துகிறார். மனதின் மூலம் முக்கியமல்ல. மனித கருத்துக்களை மகிழ்விப்பதற்கும் இருப்பதற்கான அறிவியலை நிராகரிப்பதற்கும் ஒரே காரணம் ஆவியைப் பற்றிய நமது மரண அறியாமை. தெய்வீக அறிவியலை புரிந்து கொள்வதற்கு மட்டுமே உதவும் அறியாமை. இதன் மூலம் பூமியில் உள்ள சத்தியத்தின் ராஜ்யத்தில் நாம் நுழைந்து ஆவி என்பதை அறியும் புரிதல். எல்லையற்ற மற்றும் உயர்ந்த ஆன்மாவும் பொருளும் ஒளி மற்றும் இருளை விட ஒன்றிணைவதில்லை. ஆன்மாவால் ஈர்க்கப்பட்ட முற்பிதாக்கள் சத்தியத்தின் குரலை கேட்டனர், மேலும் மனிதன் மனிதனுடன் பேசுவதைப் போல கடவுளுடன் உணர்வுடன் பேசினார். ஜேக்கப் தனியாக இருந்தார், பிழையுடன் மல்யுத்தம் செய்தார். வாழ்க்கை, பொருள் மற்றும் புத்திசாலித்தனத்தின் தவறான இன்பங்கள் மற்றும் துன்பங்களுடன் ஒரு மரண உணர்வுடன் போராடினார். ஒரு தேவதை. உண்மை மற்றும் அன்பிலிருந்து ஒரு செய்தி அவருக்கு தோன்றி அவரை தாக்கியது. அவரது பிழையின் சினை அல்லது வலிமை அதன் உண்மையற்ற தன்மையை காணும் வரை, மற்றும் உண்மை இதன் மூலம் புரிந்து கொள்ளப்பட்டதால். தெய்வீக அறிவியலின் இந்த பீனியலில் அவருக்கு ஆன்மீக பலம் கிடைத்தது. பின்னர் ஆன்மீக சுவிசேஷகர் கூறினார், என்னை விடுங்கள், ஏனென்றால் நாள் உடைகிறது. அதாவது, உண்மை மற்றும் அன்பின் ஒளி உங்கள் மீது உதயமாகிறது. ஆனால் தேசபக்தர் அவரது தவறையும் உதவியின் தேவையையும் உணர்ந்து அவரது இயல்பு மாற்றப்படும் வரை இந்த புகழ்பெற்ற ஒளியின் மீதான தனது பிடியை தளர்த்தவில்லை. யாக்கூபிடம், உன் பெயர் என்ன? அவர் உடனடியாக பதிலளித்தார். பின்னர் அவரது பெயர் இஸ்ரேல் என மாற்றப்பட்டது, ஏனெனில் அவர் ஒரு இளவரசராக வெற்றி பெற்று கடவுளுடனும் மனிதர்களுடனும் அதிகாரம் பெற்றிருந்தார். அப்பொழுது யாக்கோபு தன்னை விடுவித்தவரிடம், உன் பெயரை சொல்லு என்று கேட்டான். ஆனால் இந்த முறையீடு நிறுத்தப்பட்டது, ஏனெனில் தூதர் ஒரு உடல் ரீதியான உயிரினம் அல்ல. மாறாக மனிதனுக்கு தெய்வீக அன்பின் பெயரிடப்படாத உடலியல்பு இல்லாதது. இது சங்கீதக்காரனின் வார்த்தையை பயன்படுத்த அவரது ஆன்மாவை மீட்டெடுத்தது, அவருக்கு ஆன்மீக உணர்வை கொடுத்தது, அவனது பொருள் உணர்வை கண்டித்தார். யாக்கோபின் போராட்டத்தின் விளைவு இவ்வாறு தோன்றியது. அவர் ஆவி மற்றும் ஆன்மீக சக்தியின் புரிதலுடன் பொருள் பிழையை வென்றார். இது மனிதனை மாற்றியது. அவர் இனி ஜேக்கப் என்று அழைக்கப்படவில்லை, ஆனால் இஸ்ரேல். கடவுளின் இளவரசர் அல்லது கடவுளின் சிப்பாய் அவர் ஒரு நல்ல சண்டையில் போராடினார். பௌதிக புலன்களின் மீது ஆவியின் ஆற்றலை அவர் வெளிப்படுத்தியதை தீவிர முயற்சியின் மூலம் பின்பற்றியவர்களுக்கு அவர் தந்தையாக வேண்டும். மற்றும் அவரது முன்மாதிரியை பின்பற்றிய பூமியின் பிள்ளைகள் இஸ்ரவேல் புத்திரர் என்று அழைக்கப்படுவார்கள், மேசியா அவர்களுக்கு மறுபெயரிடும் வரை. ஈகோ என்பது மனம், ஒரே ஒரு மனம் அல்லது புத்திசாலித்தனம் மட்டுமே உள்ளது என்ற புரிதல் மரண உணர்வின் பிழைகளை அழிக்கவும் அழியாத உணர்வின் உண்மையை வழங்கவும் தொடங்குகிறது. இந்த புரிதல் உடலை இணக்கமாக்குகிறது. அது நரம்புகள், எலும்புகள், மூளை போன்றவற்றை எஜமானர்களுக்கு பதிலாக வேலையாட்களாக ஆக்குகிறது. மனிதன் தெய்வீக மனதின் சட்டத்தால் ஆளப்படுகிறான் என்றால் அவனது உடல் நித்திய ஜீவனுக்கும் உண்மைக்கும் அன்புக்கும் அடிபணிகிறது. மனிதர்களின் பெரிய தவறு என்னவென்றால், மனிதன் கடவுளின் உருவம் மற்றும் உருவம், பொருள் மற்றும் ஆவி ஆகிய இரண்டும் நல்லது மற்றும் கெட்டது. மனித குலத்தை ஆசீர்வதிக்க ஆன்மாவிடம் எல்லையற்ற வளங்கள் உள்ளன. மேலும் மகிழ்ச்சியை மிக எளிதாக அடையலாம் மற்றும் ஆத்மாவில் தேடினால் நம் பாதுகாப்பில் மிகவும் பாதுகாப்பாக இருக்கும். உயர்ந்த இன்பங்கள் மட்டுமே அழியாத மனிதனின் ஆசைகளை பூர்த்தி செய்யும். தனிப்பட்ட உணர்வுகளின் எல்லைக்குள் நாம் மகிழ்ச்சியை கட்டுப்படுத்த முடியாது. புலன்கள் உண்மையான இன்பத்தை தருவதில்லை. மனித பாசங்களில் உள்ள நல்லவர்கள் தீமையை விடவும் ஆன்மீகம் விலங்குகளின் மீதும் ஈற வேண்டும், இல்லையெனில் மகிழ்ச்சி ஒருபோதும் வெற்றி பெறாது. மனிதனின் உயர்ந்த இயல்பு கீழ்நிலையால் ஆளப்படுவதில்லை. அது இருந்தால் ஞானத்தின் வரிசை தலைகீழாக மாறும். வாழ்க்கையை பற்றிய நமது தவறான பார்வைகள் நித்திய நல்லிணக்கத்தை மறைத்து நாம் புகார் செய்யும் தீமைகளை உருவாக்குகின்றன. மனிதர்கள் பௌதிக விதிகளை நம்புவதாலும் மனதின் அறிவியலை நிராகரிப்பதாலும் இது பௌதிகத்தை முதலாவதாகவும் ஆன்மாவின் உயர்ந்த சட்டத்தை கடைசியாகவும் ஆக்குவதில்லை. சூரிய உதயத்தை பார்க்கும்போது பூமி இயக்கத்தில் இருப்பதாகவும் சூரியன் ஓய்வில் இருப்பதாகவும் நம்புவதற்கு புலன்களின் முன் உள்ள ஆதாரங்களுக்கு முரணாக இருப்பதை காணலாம். சூரிய மண்டலத்தின் இயக்கம் பற்றிய மனித உணர்வை வானியல் தலைகீழாக மாறுவது போல கிறிஸ்தவ விஞ்ஞானம் ஆன்மா மற்றும் உடலின் வெளித்தோற்ற உறவை மாற்றியமைத்து உடலை மனதிற்கு துணையாக்குகிறது. இது மனிதனுடன் உள்ளது. அவர் அமைதியான மனதின் தாழ்மையான ஊழியராக இருக்கிறார், ஆனால் அது வரையறுக்கப்பட்ட அறிவிற்கு வேறு விதமாக தோன்றலாம். ஆனால் ஆன்மா உடலிலோ அல்லது பொருளிலோ உள்ளதையும் புத்திசாலித்தனமில்லாதவற்றில் மனிதன் சேர்க்கப்பட்டுள்ளதையும் ஒப்புக்கொள்ளும் போது இதை நாம் ஒருபோதும் புரிந்து கொள்ள மாட்டோம். ஆன்மா அல்லது ஆவி, கடவுள் மாறாத மற்றும் நித்தியம். மனிதன் கடவுளின் ஆன்மாவுடன் இணைந்து வாழ்ந்து பிரதிபலிக்கிறான், ஏனென்றால் மனிதன் கடவுளின் உருவம். உணர்வு வலி மற்றும் வலியற்ற தன்மை, துக்கம் மற்றும் மகிழ்ச்சி என மனித சிந்தனை ஒரு கட்டத்தில் இருந்து மற்றொரு நிலைக்கு மாறும்போது பயத்திலிருந்து நம்பிக்கை மற்றும் நம்பிக்கையிலிருந்து புரிதலுக்கு புலப்படும் வெளிப்பாடு கடைசியாக மனிதன் ஆன்மாவால் ஆளப்படும் பொருள் உணர்வால் அல்ல. சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் மூன்று தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்கதரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.